நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. மார்ச் மாதம் 15 தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் இலங்கை விஷயங்கள் தொடர்பில் தமிழக அரசியல்வாதிகள் தங்களுடன் கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பதே நலமாக இருக்கும் என்று வடமாகாண சபை முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளவை.
Tamil Nadu is very emotionally involved in this. We have got to be very careful that emotions do not get the better of us. Emotions cannot bring us results sometimes. It will only be sometimes to the detriment.
கொழும்பில் நரேந்திர மோடியை சந்தித்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர்களின் கூட்டம் குறித்து அந்த கட்சியின் செயலாளர் ஹசன் அலியின் பேட்டி.
முக்கியமாக எங்களுடைய பேச்சுவார்த்தை அதிகார பகிர்வு சம்பந்தமாகவும் வடக்கு முஸ்லிம்களின் மீள் குடியேற்றம் சம்பந்தமாகவும் நாங்கள் அதிகமாக பேசினோம்.
இலங்கையின் திருகோணமலை மாவட்டம் சம்பூர் பகுதியில் அமைய உள்ள அனல் மின் நிலையத்திற்கு எதிர்ந்துள்ள எழுப்புகளும் காவிரி நதி சீரழிந்து வருவது குறித்து ஆராயும் சிறப்பு தொடரின் இரண்டாவது பகுதியும் இன்ன பிற செய்திகளும் கேட்கலாம். முதலாவதாக செய்தி அறிக்கை.
செய்தி அறிக்கை வழங்குவோர் பிரதீபன், புனிதசீலன், சாதாத்.
பாகிஸ்தானின் லாகூர் நகரில் பக்தர்கள் நிரம்பியிருந்த இரண்டு தேவாலயங்கள் மீது தற்கொலை குண்டுதாரிகள் மேற்கொண்ட தாக்குதலில் குறைந்தது 14 பேர் பலியாகியதுடன் 70 அதிகமானோர் காயங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். பாகிஸ்தானில் கிறிஸ்தவர்கள் மிக அதிகமாக வாழ்கின்ற இடமான லாகூரின் புறநகர் யுஹானாபாத்தில் உள்ள தேவாலயங்களில் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி பூசை இடம்பெற்றபோதே தேவாலயங்கள் மீது குண்டு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தாக்குதல் சம்பவங்களை அடுத்து ஆத்திரமடைந்த மக்கள் கூட்டம் குண்டுதாரியுடன் தொடர்புபட்டதாக சந்தேகப்படும் இருவரை அடித்து கொலை செய்துள்ளனர். யமாதுல் அஹ்ரார் என அழைக்கப்படும் தாலிபானின் பாகிஸ்தானின் கிளையொன்று இந்த தாக்குதலை தாம் மேற்கொண்டதாக தெரிவித்துள்ளது.
சிரியாவில் நடந்து வரும் உள்நாட்டு யுத்தத்துக்கு முடிவொன்றை கொண்டு வர வேண்டுமானால் சிரியாவின் அதிபர் பஷர் அல் அசாதுடன் அமெரிக்கா கடைசியில் பேச வேண்டித்தான் வரும் என அமெரிக்க ராஜாங்க அமைச்சர் ஜான் கெர்ரி தெரிவித்திருக்கிறார். தற்போது 5வது ஆண்டில் சிரியாவின் மோதல் கால் பதித்திருக்கிறது. இந்த மோதலை முடிவுக்கு கொண்டு வர இதற்கு முன்னால் செய்த முயற்சிகளின் போதெல்லாம் பேச்சுவார்த்தைக்கு வர அதிபர் அசாத் மறுத்துவிட்டார் என கெர்ரி கூறியிருக்கின்றார். சிரியாவில் மோதலை முடிவுக்கு கொண்டு வரும் அரசியல் தீர்வு திட்டத்தின் அங்கமாக அசாத் பதவி விலக வேண்டுமென இதற்கு முன்பு வரை அமெரிக்கா வலியுறுத்தி வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது.
பாம் புயலால் பேரழிவுக்கு உள்ளாகி முழுவதுமாக அழிவடைந்துள்ள தென் பசிபிக் தீவு கூட்ட நாடான வனுவாட்டிற்கு சர்வதேச உதவிகள் வர ஆரம்பித்துள்ளன. நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளிலிருந்து இராணுவ சரக்கு விமானங்கள் மூலம் உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. நாட்டின் தலைநகர் போர்ட் விலாவில் 90 வீடுகள் சேதமடைந்துள்ளதுடன் பல்லாயிரக்கணக்கானோர் தற்காலிக கூடாரங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச உதவி நிறுவனமான ஆக்ஸ்ஃபார்ம் தெரிவித்தது. நாட்டின் தூர தீவுகளில் நிலைமை மேலும் மோசமானதாக இருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது. தெற்கு தீவான இரோமெங்கோ தரைமட்டமாக்கப்பட்டுள்ளதாக அந்த தீவின் மேலாக சென்று அவதானித்த விமானியொருவர் கூறினார். கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற புயல் அனர்த்தத்தை ஒரு அரக்கன் என அந்த நாட்டு அதிபர் வர்ணித்து கூறியுள்ளார். புயலால் மூடப்பட்டிருந்த வர்த்தக விமான சேவைக்கான விமான நிலையம் நாளை திங்கட்கிழமை திறக்கப்படும்போது நிவாரணப் பணிகள் மேம்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
சீனாவின் கடுமையான குடும்ப கட்டுப்பாட்டு விதிமுறைகளை தாம் மேலும் தளர்த்தக்கூடும் என சீன அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. இது நடந்தால் சீனாவில் ஒரு தம்பதியர் ஒரு பிள்ளை மட்டுமே பெற முடியும் என்ற நிலை மாறி எதிர்காலத்தில் 2 பிள்ளை பெறுவது அனுமதிக்கப்படும். இந்த மாற்றம் கொண்டுவரப்படுவதால் ஏற்படக்கூடிய சாதக பாதகங்களை ஆராய்ந்து வருவதாக செய்தியாளர் கூட்டம் ஒன்றில் பேசிய சீன பிரதமர் லீ கெச்சியாங் கூறினார். ஒரு தம்பதியரில் கணவனோ மனைவியோ அவருடைய பெற்றோருக்கு ஒரே பிள்ளையாக இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் 2வது பிள்ளை பெற்றுக்கொள்ள அனுமதிக்கப்படுவதாக சீன அதிகாரிகள் 2013 மாற்றம் கொண்டு வந்திருந்தனர். குடும்பத்துக்கு ஒரு பிள்ளை என்பதே சிறந்தது என பல ஆண்டுகளாக அறிவுறுத்தப்பட்டு வந்த நிலையில் அனுமதி இருந்தும் கூட பலர் 2வது பிள்ளை பெற்றுக்கொள்ள தயங்குகின்றனர்.
இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகளுடன் இணைந்து கொள்வதற்காக பிரித்தானியாவின் 13 வாலிபர்கள் 3 பேர் சிரியாவிற்கு பயணம் மேற்கொண்ட வழியில் அவர்கள் துருக்கியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக லண்டன் போலீசார் தெரிவிக்கின்றனர்.
இத்தாலிய ஆடை அலங்கார பெருநிறுவனமான டோல்ச்சே கபானாவின் பொருட்களை மக்கள் புறக்கணிக்க வேண்டுமென பாப்புசை நட்சத்திரம் எல்டன் ஜான் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். டொமினிகோ டோல்ச்சேவும் ஸ்டெஃபானோ கபானாவும் இத்தாலிய சஞ்சிகை ஒன்றுக்கு வழங்கிய பேட்டியில் ஒருபால் உறவுக்காரர்கள் பிள்ளை தத்தெடுத்து வளர்ப்பதையும் செயற்கை கருத்தரிப்பையும் விமர்சித்திருந்தனர். சர் எல்டன் ஜானுக்கும் அவருடைய ஒருபால் உறவுக்காரர் கணவனான டேவிட் ஃபர்னிஷுக்கும் வாடகை தாய் வைத்து பெறப்பட்ட இரண்டு பிள்ளைகள் இருக்கின்றன.
செய்தி அரங்கில் முதலாவதாக இலங்கை செய்திகள். இலங்கை தமிழர்கள் விஷயத்தில் தமிழகத்தில் உள்ளவர்கள் உணர்வுகளின் அடிப்படையில் முடிவெடுக்காமல் தங்களுடன் கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பதே நலன் என்று வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அங்கிருக்கும் நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம் வழங்கும் செய்திக்குறிப்பு.
இந்திய பிரதமர் ஒருவர் இலங்கையின் வடபகுதிக்கு வந்து மக்களையும் அரசியல் தலைவர்களையும் நேரடியாக சந்தித்திருப்பது தங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்கின்றது என தெரிவித்துள்ள வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் அவர்கள், இலங்கை தமிழ் மக்கள் தொடர்பில் உணர்ச்சிகரமாக செயற்படுகின்ற தமிழக மக்கள் தங்களுடன் பேசியதன் பின்னர் முடிவுகளை மேற்கொள்வது பயனுள்ளதாக இருக்கும் என தெரிவித்திருக்கின்றார். இந்திய செய்தியாளர்களிடம் பேசிய போதே வடமாகாண முதலமைச்சர் இதனை கூறியிருக்கின்றார்.
தமிழ்நாடு இஸ் வெரி இமோஷனலி இன்வால்வ்ட் இன் திஸ் வி ஹேவ் காட் டு பி வெரி கேர்ஃபுல் தட் எமோஷன்ஸ் டு நாட் கெட் தி பெட்டர்.
இலங்கை பிரச்சனை தொடர்பில் தமிழகம் மிகவும் உணர்வுபூர்வமாக ஈடுபட்டுள்ளது என்பது உண்மை. அதே நேரம் உணர்வுகள் நம்மை முழுமையாக ஆட்கொள்வதற்கு அனுமதிக்க கூடாது என்பது குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் உணர்ச்சிகள் நாங்கள் விரும்புகின்ற முடிவை பெற்றுத்தரமாட்டாது. அதுவே பல சமயம் எதிர்மறையான விளைவையும் ஏற்படுத்திவிடக்கூடும். எனவே அவர்களுக்கு எனது வேண்டுகோள் என்பது, உங்களது உணர்வுகளை வெளிப்படுத்துங்கள். அதே நேரம் இலங்கைக்குள் என்ன நடக்கின்றது என்பதையும் கவனத்தில் எடுத்து நீங்கள் ஏதேனும் முடிவுகளை எடுக்கும் முன்னர் எங்களுடன் பேசுங்கள் என்பதையே நான் கூற விரும்புகின்றேன் என்றார் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் அவர்கள். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், வடமாகாணத்திற்கு மேற்கொண்ட விஜயத்தை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் என இந்திய செய்தியாளர்கள் விக்னேஸ்வரன் அவர்களிடம் கேட்டனர்.
Hitherto there had been a perception that North Indians are not very interested in the predicament of the people of the North.
இதுவரை காலமும் வட இந்தியர்களுக்கு இலங்கையின் வடபகுதியின் கஷ்டமான நிலைமைகள் குறித்து பெரிய அளவில் கரிசனை கிடையாது என்ற கருத்து தோற்றமே இங்கு நிலவியது. ஆனால் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இங்கு நேரடியாக வந்து நிலைமைகளை கண்டு நாங்கள் உங்களுடன் இருக்கின்றோம் என்ற உறுதியை அளித்திருப்பது எமக்கு பெரிய ஆறுதலை தந்திருக்கின்றது. அவருடைய வருகைக்கு முன்னர் இருந்ததை விட மோடி அவர்கள் இங்கு வந்து சென்றதன் பின்னர் இந்தியாவிடம் எங்களின் நம்பிக்கை கூடியிருக்கின்றது என்பதை என்னால் சொல்ல முடியும் என்றார் வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரிடம் பேசிய இந்திய பிரதமர், நீங்கள் பொறுமை காக்க வேண்டும் என தெரிவித்திருக்கின்றாரே, அது குறித்து உங்கள் கருத்து என்ன என்று செய்தியாளர்கள் கேட்டனர்.
Well, patience is something that is definitely necessary because the elections have not come about yet. The parliamentary elections.
ஆமாம், பொறுமை என்பது மிகவும் அவசியமான ஒன்று. ஏனென்றால் நாடாளுமன்ற தேர்தல் இலங்கையில் இன்னும் நடைபெறவில்லை. அதேவேளை அழுத்தம் கொடுத்தால் மட்டுமே இலங்கை அரசாங்கம் சிறுபான்மையின மக்களுடைய சில விஷயங்களை செய்யும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். கடந்த 67 ஆண்டுகளாக இந்த நாட்டில் சிறுபான்மையினர் பொறுமையாக காத்திருந்தனர். எனவே நன்மையான விளைவுகள் கிடைக்குமானால் இன்னும் சில மாதங்கள் காத்திருப்பதில் தவறில்லை என்றார் வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள்.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். இதேவேளை இந்திய பிரதமர் இலங்கையிலிருந்து புறப்படுவதற்கு முன்னர் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் உறுப்பினர்களை அவரை சந்தித்து பேசியுள்ளார்கள். இந்த சந்திப்பு குறித்து அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் ஹசன் அலியிடம் கேட்டேன்.
முக்கியமாக எங்களுடைய பேச்சுவார்த்தை அதிகார பகிர்வு சம்பந்தமாகவும் வடக்கு முஸ்லிம்களின் மீள் குடியேற்றம் சம்பந்தமாகவும் நாங்கள் அதிகமாக பேசினோம். ஏனெனில் வடக்கு முஸ்லிம்களின் மீள் குடியேற்றம் என்பது கடந்த 30 வருடங்களாக இன்னும் ஒழுங்கான சீரான முறையிலே குடியமர்த்தப்படாமல் இன்னும் மக்கள் பரிதவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த விஷயத்தை நாங்கள் அவரிடம் துரிதப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். அவரும் அந்த விஷயத்திலே அதிகமான கவனம் செலுத்துவதாக
உங்கள் தரப்பில் இருந்த அதிகார பகிர்வு இப்படியாக இருக்க வேண்டும் அல்லது இப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் தரப்பில் இருந்து ஏதாவது கருத்துக்களையோ பிரேரணைகளையோ நீங்க முன் வச்சீங்களா?
ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை பொறுத்தவரையில் அதிகார பகிர்வு என்பது அதில் முஸ்லிம்களுக்கும் சம பங்கு தரப்பட வேண்டும். ஏனெனில் இலங்கையிலே நடக்கின்ற இந்த பிரச்சனை இனம் சார்ந்தது, சமூகம் சார்ந்தது. ஆகவே அதிகார பகிர்வு என்ற விஷயத்திலே முஸ்லிம்களும் உள்வாங்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் தெளிவாக அவர்களுக்கு விளக்கி சொல்லி இருக்கின்றோம். அந்த துணியிலேதான் அவருடைய பதிலும் அமைந்திருந்தது.
இப்ப இலங்கையை பொறுத்த வரைக்கும் கிழக்கு மாகாணத்துல தான் முஸ்லிம்கள் செறிவாக வாழ்கின்ற பகுதி. அந்த கிழக்கு மாகாணத்தை மையப்படுத்தி குறிப்பா ஏதாவது உதவிகள் நீங்க கேட்டீங்களா?
நாங்கள் அண்மையிலே கிழக்கு மாகாணத்திலே மாகாண அரசாங்கத்தை ஒரு தேசிய அரசாங்கமாக நாங்கள் அமைத்த விடயத்தை பற்றி அவரிடம் சொன்னோம். இது நல்ல ஒரு முன்னுதாரணம் என்றும் இந்த நாட்டிலே இப்பொழுது இருக்கின்ற இந்த இனங்களுக்கு இடையிலே உள்ள இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இப்படியான அந்த தேசிய அரசியல் சிந்தனை அதிகமாக பிராந்தியத்திலும் மத்தியிலும் வந்தால் மிகவும் இலகுவாக இருக்கும் என்றும் சொன்னார். அதை தவிர நாங்கள் இந்த கிழக்கு மாகாணத்தில் உள்ள விவசாய கால்நடை அபிவிருத்தி மற்றும் கைத்தறி நெசவு தொழிலை ஊக்குவித்தல், தென்கிழக்கு மற்றும் கிழக்கு பல்கலைக்கழகங்களில் இதற்கான பீடங்களை நிறுவுவது கற்பித்தல் போன்ற விஷயங்களையும் அவருடன் நாங்கள் கதைத்தோம். அவர் மிகவும் சந்தோஷப்பட்டார். எங்களுடைய இளைஞர்களை இந்த விஷயங்களை பயிற்சி பெறுவதற்காக இந்தியாவுக்கு அனுப்பினால் அவர் அதற்கான உதவிகளை செய்வதாகவும் எங்களுக்கு வாக்குறுதி அளித்துவிட்டு சென்றிருக்கின்றார். ஆகவே நாங்கள் கிழக்கு மாகாணத்தை மையமாக வைத்து தென்கிழக்கு பல்கலைக்கழகத்திலே இது சம்பந்தமான அந்த கற்கை நெறிகளை நாங்கள் எதிர்காலத்திலே அமைப்பதற்கான ஒரு ப்ரொப்போசல்களை நாங்கள் தயாரிக்க வேண்டியிருக்கின்றது. வெகு விரைவிலே நாங்கள் அது சம்பந்தமான முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு இருக்கின்றோம்.
இப்ப இந்திய பிரதமருடனான உங்கள் சந்திப்புக்கு பிறகு அவர் கொடுத்த வாக்குறுதிகளில் உங்களுக்கு ஏதாவது நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறதா?
நிச்சயமாக நம்பிக்கை ஏற்பட்டிருக்கின்றது. எனில் பிரதமர் மட்டத்திலே இந்தியாவில் இருந்து வந்த ஒருவர் எங்களுடன் மிகவும் சரளமாக கருத்துக்களை பரிமாறிக்கொண்ட முறையும் அவர் மிகவும் தெளிவான ஒரு சிந்தனையுடன் எங்களுக்கு ஆலோசனைகளை வழங்கியதையும் நாங்கள் பெருமையாக கருதி கொள்கின்றோம். நிச்சயமாக அவர் அளித்த வாக்குறுதிகளில் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் எங்களுடைய மாணவர்களுக்கு தேவையான அந்த கற்கை நெறிகள் உண்டாக்குவதற்கு முதல் அவர்களை பயிற்றுவிப்பதற்காக இந்தியாவுக்கு அனுப்புங்கள் என்று மிகவும் காத்திரமாக அவர் அந்த வேண்டுகோளை விடுத்து சென்றது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. ஆகவே இதிலே அவருடைய சந்திப்பிலே நாங்கள் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை கிழக்கு மாகாண முஸ்லிம்களும் பெற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது.
ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் ஹசன் அலி. இலங்கையின் கிழக்கே திருகோணமலை மாவட்டத்தில் இந்திய அரசின் உதவியுடன் அமைய உள்ள சம்பூர் அனல் மின் நிலையம் கைவிடப்பட வேண்டும் என்று கிழக்கு இலங்கையில் உள்ள பல்வேறு அமைப்புகள் கூறியுள்ளன. கூடுதல் விவரங்களுடன் நமது செய்தியாளர் உதயகுமார்.
திருகோணமலை மாவட்டம் மூதூர் பிரதேசத்தில் இந்திய உதவியுடன் அமைக்கப்படவுள்ள சம்பூர் அனல் மின் நிலையத்திற்கு பொதுமக்களிடமிருந்து எதிர்ப்புகளும் ஆட்சேபனைகளும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய சுற்றாடல் அதிகார வாரியத்தினால் மக்கள் அபிப்பிராயம் அறிவதற்காக சூழல் பாதுகாப்பு மதிப்பீட்டு அறிக்கை தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. இதனையடுத்து திருகோணமலை மாவட்டத்தில் மூவின மக்களும் தமது எதிர்ப்புகளையும் ஆட்சேபனைகளையும் தெரிவித்துள்ளார்கள். மூதூர் பிரதேசத்திலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டுள்ள எதிர்ப்பு மற்றும் ஆட்சேபனை மனு தொடர்பாக மூதூர் திட்டமிடலுக்கும் அபிவிருத்திக்குமான சபையின் சட்ட ஆலோசகர் சட்டத்தரணி முகமது லத்தீப் ஃபைசர்.
சம்பூர் அனல் மின் நிலையம் சம்பந்தமாக கடந்த காலங்களில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டாலும் மக்களுக்கு அது சம்பந்தமான தெளிவு இல்லை, அடுத்தது மக்களுக்கு அது சம்பந்தமான சந்தேகம் இருந்தது ஆரம்பிக்கப்படுமா இல்லையா. மத்திய சுற்றுலா அதிகார சபையால் வழங்கப்பட்ட சுற்றால் மதிப்பீட்டு அறிக்கையின் பிறகுதான் இது உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கிறதுக்கான நடவடிக்கையை கடந்த கடைசி கட்டத்துக்கு வந்துட்டேன்னு சொல்லி மக்கள் உணர்ந்தாங்க. அந்த வகையில அதாவது அரசாங்கத்துக்கு நாங்கள் சட்ட ரீதியான ஒரு பதில் ஒன்று அளிக்கணும்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டினுடைய சாராம்சத்தை நாங்கள் வாசித்து அதுக்கு நாங்க பதில் அளித்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 10,000 மேற்பட்ட மக்கள் இதுல பங்குத்திருக்கி பாடசாலை மாணவர்கள் ஒரு 3,500 மேற்பட்டவர்களும் அடுத்தது 50 மேற்பட்ட சங்கங்களும் இது சம்பந்தமாக தங்களை எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறது
என்று தெரிவித்துள்ள அவர், சுற்றாடல் பாதுகாப்பு அதிகார வாரியத்தினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கை கூட வெளிப்படைத்தன்மை கொண்டதாக இல்லை என்கின்றார்.
என்னன்னு சொன்னா 2006 பிறகு சம்பூர்ல எந்த ஒரு சனங்களும் வசிக்கலன்னு சொல்லி ஒரு அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது அதுக்கடுத்ததாக சம்பூர் பிராந்தியம் காட்டு வளங்கள் அற்றதாகவும் இது ஒரு முற்புதற் காடுகளை கொண்ட ஒரு பிரதேசமாக காணப்படுறதால மக்களுக்கு இது ஆபத்தமான ஒரு சூழலாக இது காணப்படுதுன்னு சொல்றாங்க. ஆனா சம்பூர் பிரதேசத்துல பாதுகாக்கப்பட்ட வளங்கள் இருக்கு, பாதுகாக்கப்பட்ட காடுகள், கிராமிய காடுகள், அடுத்தது ஒதுக்கப்பட்ட காடுகள் காணப்படுது, அடுத்தது கால்நடைகளுக்கான மேல்ச்சல் நிலங்கள் காணப்படுது, அடுத்தது சம்பூர் அண்டிய பகுதியில சன நெரிசல் காணப்படுது. சம்பூர் பிராந்தியத்துக்கு மட்டும் பிரச்சனை இல்ல, முழு மூது பிராந்தியம் அது அண்டிய பகுதியான சேருவில கந்தளா கிண்ணியா திருவோணமலை போன்ற பகுதிகளுக்கும் இதனுடைய தாக்கம் இருக்கும் என்று சொல்லி நாங்க பல வெளிநாட்டு அனல் மின் நிலையம் சம்பந்தமான பாதிப்புகள் ஆய்வு செஞ்சு நாங்க முடிவெடுத்ததுக்கு பிறகுதான் இந்த இது சம்பந்தமாக நாங்க ஒரு கூட்டுறவு எதிர்ப்பு வந்து அரசாங்கத்துக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற வகையில தான் புத்தாடல் மதிப்பீட்டு அறிக்கைக்கு ஆட்சேபனை தெரிவிச்சுதான் நாங்க இப்போதைக்கு அரசாங்கத்துக்கு எங்களை எதிர்ப்பு வலியுறுத்திதான். இதனால வர நன்மையை விட இதனால வர இந்த தீமைகள் அதிகம் என்பதை நாங்கள் சுட்டிக்காட்டுவோம்
என்று கூறிய அவரிடம், இந்த அனல் மின் திட்டம் அபிவிருத்தியை நோக்கமாக கொண்டது அல்லவா என்று சுட்டிக்காட்டிய போது,
வேலைவாய்ப்பு அபிவிருத்தி என்பது என் ஊடாக மட்டும்தான் வழங்கணும் இல்லை, அது ஒரு குறிப்பிட்ட வர்க்கம் தான் அதனால லாபம் அடைய முடியும். இதனால வருகின்ற பாதிப்புகள் கிட்டத்தட்ட மிக நீண்ட காலத்துக்கு, அதாவது ஜெனடிக் வயசா கடத்தப்படும். உதாரணமாக இதனால வர கத்மியம் குரோமியம் அடுத்தது போன்ற உலோகங்கள் ஈயம் போன்ற உலோகங்கள் உணவுச்சங்களில் கடத்தப்பட்டு எதிர்கால சந்ததிக்கு கேன்சர் வர இதய நோய் வரது அடுத்து நரம்பு மண்டல தாக்கம் போன்ற நோய்கள் வரதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. இது சர்வதேச ரீதியில இதனுடைய கடந்த கால அனுபவங்களை வச்சுதான் நாங்க இதை சொல்றோம். சம்பூர் பிராந்தியம் தான் கண்டமேடை என்று சொல்றது, ஆழமற்ற கடல் பரப்பை கொண்ட பகுதி, ஏராளமான மீன்கள் காலத்துக்கு காலம் வந்து அதை இனப்பெருக்கம் செய்துவிட்டு போகின்ற ஒரு சாதகமான கடற்சூழ்நிலை அந்த சம்புரண்டிய பகுதியில் காணப்படுது. இதனால என்ன செய்வோம்னு சொன்னா அந்த நீர் கழிவுகள் வெளியேற்றம் வெளிநாட்டிலிருந்து கப்பல்கள் வர அந்த எண்ணெய் கசிவுகள் சம்பந்தம் வரும்போது அந்த கண்டமேடை என்ற பகுதி பாதிக்கப்பட்டு மீன் உற்பத்தி பாதிக்கப்படும். இதனால மீன்குடி சமூகம் பாரி அச்சுறுத்தலுக்கு உட்படும். அதே போல அந்த மீனை உட்கொள்கிற மக்களுக்கு உணவுச்சங்களின் ஊடாக கடத்தப்படுகின்ற அந்த பார உலோகங்கள் பாரிய விளைவுகளை உண்டாகும். அபிவிருத்தியை விட மக்களுக்கு வருகின்ற பாதிப்பு இதில் அதிகம் இருப்பதாக கருதலாம்
என்று பதிலளித்தார் மூதூர் திட்டமிடலுக்கும் அபிவிருத்திக்குமான சபையின் சட்ட ஆலோசகர் முகமது லத்தீப் ஃபைசர்.
நமது கிழக்கிலங்கை செய்தியாளர் உதயகுமார். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்ததாக இந்திய செய்தி ஒன்று. இந்தியாவின் மேற்கு வங்க மாநிலத்தில் வயது முதிர்ந்த கன்னியாஸ்திரி ஒருவர் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்களை காவல்துறையினர் கைது செய்து வருகின்றார்கள். இந்த சம்பவம் தொடர்பில் கண்டன ஆர்ப்பாட்டங்களும் நடைபெற்று வருகின்றன. கூடுதல் தகவல்களுடன் சாதாத்.
நோதியா மாவட்டத்தில் ராணாகாட் என்ற ஊரில் இயேசுமேரி கிறிஸ்தவ மடத்தினால் நடத்தப்படும் பள்ளிக்கூடத்தில் நடந்த அதிர்ச்சியை ஏற்படுத்திய இந்த சம்பவத்தை கண்டித்து மேற்கு வங்கத்தில் பல இடங்களிலும் ஆர்ப்பாட்டங்கள் நடந்திருக்கின்றன. சாலை மறியல் ரயில் மறியலும் நடந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவத்தை விசாரிக்கும் பொறுப்பு மத்திய புலனாய்வுத்துறையான சிஐடியிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. வேகமாகவும் கடுமையாகவும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என வங்கதேச முதல்வர் மமதா பானர்ஜி சமூக வலைதளங்களின் வழியாக வாக்குறுதி அளித்திருக்கிறார். பள்ளிக்கூடத்தில் இந்த தாக்குதலை நடத்திய 6 பேரின் முகங்களும் கண்காணிப்பு கேமரா படங்களில் பதிவாகி இருப்பதாக பிபிசிக்கு தகவல் வழங்கிய கல்கத்தா பேராயர் தாமஸ் டிசூசா தெரிவித்திருக்கிறார். பள்ளிக்கூட முதல்வரின் அறையில் நுழைந்து பொருட்களை அடித்து நொறுக்கியிருந்தவர்கள் பின்னர் அதே வளாகத்தில் இருந்த கிறிஸ்தவ மடத்துக்குள் நுழைந்திருந்தனர். அங்கு 3 கன்னியாஸ்திரிகளை இருந்ததாகவும் அதில் 2 பேரையும் காவலர் ஒருவரையும் கட்டி போட்டுவிட்டு 74 வயது கன்னியாஸ்திரி ஒருவரை அவர்கள் கூட்டாக பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தி இருந்தார்கள் என பேராயர் தெரிவித்தார். இந்த பள்ளிக்கூடத்திலிருந்து 8-9 லட்சம் ரூபாய் பணத்தையும் அவர்கள் திருடிக் கொண்டு சென்றிருப்பதாகவும் அங்கிருந்த தேவாலயத்தில் பொருட்களை அடுத்து நொறுக்கிவிட்டு திருப்பலி பூசைகளின் போது பயன்படுத்துகின்ற பாத்திரத்தையும் அவர்கள் கொண்டு சென்று விட்டதாக பேராயர் டிசூசா குறிப்பிட்டார். இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் இதுவரை 8 பேரை கைது செய்திருப்பதாக ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தாக்குதலுக்குள்ளான முதியவருக்கு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கிறது. அவருக்கு உயிராபத்து இல்லை என்று தெரிவிக்கப்படுகிறது.
செய்தி குறிப்பை வழங்கியவர் சாதாத். ஆஸ்திரேலியாவுக்கு சென்று அகதி தஞ்சம் கோருவோர் பாப்புவா நியூகினியை சேர்ந்த மேனூஸ் தீவுகளில் உள்ள முகாம்களில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் என்பது உலகறிந்த விஷயம். அந்த தீவில் உள்ள அகதி கோரிக்கையாளர்கள் என்ன நடக்கிறது, அவர்கள் அங்கு எப்படி நடத்தப்படுகின்றார்கள், அந்த முகாம் எப்படி உள்ளது என்பதெல்லாம் ஆஸ்திரேலிய அரசாங்கத்தால் ரகசியமாக வைக்கப்படுகிறது. இதுகுறித்து அங்கு சென்று வந்த பிபிசியின் செய்தியாளர் லூயிஸ் இவான்ஸின் ஒரு செய்தி குறிப்பு தமிழில் பிரதீபன் புனிதசீலன்.
மனுஸ் தீவில் உள்ள அகதிகள் தடுப்பு முகாம் ஆஸ்திரேலிய அரசாங்கத்தினால் 2001 ஆஸ்திரேலியாவின் முன்னாள் பிரதமர் ஜான் ஹவாட்டின் ஏற்பாட்டின் கீழ் ஆரம்பிக்கப்பட்டது. மனுஸ் தடுப்பு முகாம் குறித்து ஐக்கிய நாடுகள் சபை உட்பட மனித உரிமை செயற்பாட்டாளர்களின் விமர்சனங்கள் தொடர்ந்த நிலையிலும் அங்கு பப்புவா நியூகினியின் ஊடகவியலாளர்கள் தவிர்ந்த வேறு நாட்டு ஊடகவியலாளர்களுக்கு அங்கு செல்ல விசா வாங்க வேண்டும் என்பதோடு பப்புவா நியூகினி குடிவரவுத்துறையின் முன் அனுமதியையும் பெற வேண்டியிருந்தது. எவ்வாறாயினும் 2014 ஆரம்பத்தில் மனுஷ் அகதிகள் தடுப்பு முகாமினுள் வெடித்த கலகம் முகாமினுள் என்ன நடக்கிறது என்ற கேள்விகளை அடையாளப்படுத்தி நின்றது என்றே கூறலாம். இந்த கலவரத்தின் போது அகதி தஞ்ச கோரிக்கையாளர்கள் 60 மேற்பட்டோர் காயங்களுக்கு உள்ளானதுடன் 23 வயதான ஈரானிய தஞ்ச கோரிக்கையாளரான ரீசா பெராட்டி கொல்லப்பட்டமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. உண்மையில் அங்கு என்ன நடந்தது என்பது குறித்து ஆஸ்திரேலிய அரசாங்கம் வெளியிட்ட அறிக்கையும் அகதிகளின் ஆதார அறிக்கைகளும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டிருந்தன. ஆனால் அங்கு பணிகளில் ஈடுபட்டிருந்த ரட்சணிய சேனை ஊழியர் ஒருவர் தலையில் தாக்கியதாலேயே ஈரானிய இளைஞர் கொல்லப்பட்டார் என கடந்த வருடம் மே மாதம் ஆஸ்திரேலியாவின் முன்னாள் அரச உத்தியோகத்தரும் ஊடகவியலாளருமான ராபர்ட் கோனாலினால் கண்டுபிடிக்கப்பட்டது. மனுஷ் தீவில் உள்ள இந்த அகதிகள் தடுப்பு முகாமில் 1000 அதிகமான அகதி தஞ்ச கோரிக்கையாளர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதுடன் அது சுகாதார கேடான ஒரு இடமாக உள்ளதாக தடுப்பு முகாமிற்கு 5 சென்று ஆய்வுகளை மேற்கொண்ட ஊடகவியலாளர் பிளாக்வெல் கூறுகிறார். இந்த தடுப்பு முகாம் வெப்பம் தகிக்கும் இடமாகவும் அடிப்படை வசதிகளற்ற இடமாகவும் உள்ளது. இங்கு மலேரியா தாக்கத்தால் மிக மோசமான சுகாதார நிலைமை காணப்படுகிறது. சிறிய அறைகளில் அளவுக்கு அதிகமானோர் திணிக்கப்பட்டுள்ளனர். இங்கு குடிநீர் தட்டுப்பாடு நிலவுவதுடன் அங்குள்ளவர் உளநலம் சார்ந்த வியாதிகளுக்குள்ளாகியுள்ளனர் என கூறினார். தங்க வைக்கப்பட்டுள்ளவர்கள் உண்ணாவிரத போராட்டங்களிலும் குதித்துள்ளனர் என அவர் குறிப்பிட்டார். அகதிகள் ஜன்னல் வசதிகளற்ற கப்பல் கொள்கலன்களினுள் தங்க வைக்கப்பட்டுள்ளதுடன் விளக்குகள் பழுதடைய இருளினுள் வாழ்வதாகவும் அவர் கவலை வெளியிட்டார். அங்கு தற்போது பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறிய அவர், இந்த வருடம் அங்கு அகதி கோரிக்கையாளர்கள் மேற்கொண்ட உண்ணாவிரத போராட்டத்தை அடுத்து 40-50 வரையான செல்லிடப்பேசிகள் பாதுகாப்பு அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் கூறினார். முகாமிற்குள் என்ன நடக்கிறது என்பது வெளியில் தெரிய வராமல் பார்த்துக்கொள்ளவே ஆஸ்திரேலிய அரசு விரும்புகிறது என ரேண்டுல் கூறினார்.
சிட்னியில் உள்ள பிபிசியின் லூயிஸ் இவான்சின் செய்திக்குறிப்பு, தமிழில் பிரதீபன் புனிதசீலன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக
இந்த படிகாரம் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு நேரம் நல்லா கலக்கிறாங்க, ஒவ்வொரு நேரம் வந்து கொஞ்சம் மோசமாக வந்துடுது. இல்லை கிருமிகள்லாம் சில நேரத்தில் வருது, அதை வந்து நாங்கள் போய் சில முறையிட்டுருக்குறோம்.
வெங்கடேஸ்வரி இங்கே பிடிச்சி தான் பயன்படுத்துகிறோம், இல்லை வீட்டுக்கு தான் பயன்படுத்துகிறோம்.
காவிரியிலிருந்து நேரடியாக நீரை எடுத்து குடிக்கவோ சமைக்கவோ பயன்படுத்துவதில்லை என்று பலர் நம்மிடம் தெரிவித்தனர். அதே நேரத்தில் துணிகளை துவைக்கவும் குளிக்கவும் பலர் இங்கே வருகின்றனர்.
பேர்
விஜயன்.
நீங்கள் உள்ள அடிக்கடி காவேரியில் வந்து குளிப்பீங்களா?
ஆ, குளிப்போம். கீழே தான் வந்து டிச்செல்லாம் கலக்குது, மேட்டூர் டிச்செல்லாம் அதில் கலக்குது.
அப்புறம் என்ன ஆகுது, அங்கே தண்ணி மாறுதா எப்படி இருக்கு?
ஆ, மாறுதலாக தான் ஆகும். தண்ணி குறைய குறைய மாறுதலாகும். தண்ணி அதிகமாக போகும்போது தெரிவிக்காது. தண்ணி குறைஞ்சுன்னா கண்டிப்பாக அது மாசு கட்டுப்பாடு தான்.
அப்போ யாரும் அங்கே குளிக்க மாட்டாங்க?
அப்பவும் குளிச்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அப்பவும் குளிச்சு தான் ஆகணும், நம்ம அதில் தான் குளிச்சே ஆகணும்.
மேட்டூர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளிலும் அணையை அண்மித்த பகுதிகளிலும் ரசாயன தொழிற்சாலைகளும் அனல் மின் நிலையமும் இரும்பு எஃகு போன்ற கனரக தொழிற்சாலைகளும் இருக்கின்றன. இங்கிருக்கும் நீர் ஆதாரத்தின் காரணமாகவே கடற்கரையிலிருந்து வெகு தூரம் இருக்கும் இந்த பகுதியில் பல தொழிற்சாலைகள் வந்திருக்கின்றன. தொழிற்சாலைகளின் கழிவுகளால் பல பிரச்சனைகள் ஏற்படுவதாக சுட்டிக்காட்டுகின்றார் மேட்டூர் வாசியான சிலம்பரசன்.
சாம்பல் நீர் கலக்கிறது, அப்புறம் இங்கே இந்த ஸ்டீல் கம்பெனிலேருந்து இது தண்ணி கலக்கிறது, இதனால் என்ன ஆகுதுன்னா மீனுக்கே நிறையா உயிரிழப்பு, அடிக்கடி செத்து கரை ஒதுங்கிடுது. அதனால் அந்த மீன் சாப்பிட்றவங்களுக்கும் ஒரு எஃபெக்ட், பால்ட்டு நிறையா பேர் உருவாகுது. அதாவது சாம்பல் நீரை வந்து அதை ஒரு ஃபில்ட்ரு பண்ணி ஒன்று அந்தாண்ட தோட்டத்துக்காக பாய்க்கலாம், அதையும் இதுலேயே கலக்கிறதுனால நிறைய பொல்யூஷன் குறைஞ்ச மாதிரி தெரியுது. அதாவது பார்த்திங்கன்னா அந்த கரட்டுக்கு அந்தாண்ட தேசாய நகர், கபிபுரம் அந்த இடத்துல இருந்து ரெண்டு மூணு கம்பெனி ரசாயன கம்பெனி இருக்குதுங்க, கெமிக்கல் கம்பெனி, அவங்க ரசாயன உரம் தயாரிக்கிற கம்பெனி. அதனுடைய தண்ணி வந்து அந்த அதனுடைய கழிவு நீர் ஃபுல்லாகவே அணையில் தான் கலக்குது. அதே மாதிரி இந்தாண்டு ரைட் சைடு பார்த்துக்கிட்டீங்கன்னு வச்சிங்களேன், ரெண்டு மூணு கம்பெனிக்குது, அது இந்த 14 தண்ணி வரும்போது அதனுடைய கழிவுலாம் அதில் போயிட்டு தான் இருக்குது, இதில் தான் கலக்குது.
காவேரிக்கு இதுதான் முக்கியமான இடம்,
முக்கியமான இடம். ஆனால் இங்கேயே கலக்குது இப்படி தான். இந்த சாம்பல் நீர்லாம் எதுவுமோ ஒரு ஃபில்ட்ரு பண்ணி ஒரு மாற்றுவழி பண்ணியிருந்தாங்க, இப்போ ஒரு 2 வருஷமாக அதையுமே செய்கிறத விட்டாங்க. சாம்பல் நீர் இதில் தான் கலந்துகிட்டு இருக்குது. அது அதுதான்
அசுத்தமான தண்ணீருக்கும் இந்த பகுதியில் அதிகம் ஏற்படும் தோல் நோய்களுக்கும் தொடர்பிருக்கிறது என்கிறார் சேலம் அரசு மருத்துவமனையில் பணியாற்றும் பழனி.
அதான் மேட்டூர் வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா தர்மல் கம்பெனிக்குல, அதனால் வந்து எனக்கு ப்ராப்ளம் வருது. உடல்நல கடன்களை வந்து ஸ்கின் பேஷண்ட் அதிகமாகறாங்க, அதனால் கெமிக்கல் கலக்கிறதுனால நிறைய பேர்த்துக்கு அட்டாக் ஆகுது. அதுதான் மெயின் வந்து ஸ்கின் பேஷண்ட், தோல் நோய் சம்மந்தமாக வந்து பெண்களுக்கு அதிகமாக பாதிக்குது.
மேட்டூர் பகுதியில் இருக்கும் ரசாயன தொழிற்சாலைகளுக்கு எதிராக பல போராட்டங்கள் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு முன்னெடுக்கப்பட்டன. இந்த போராட்டங்களை அடுத்து தனியார் தொழிற்சாலைகள் சுத்திகரிப்பு நிலையங்களை அமைத்திருக்கின்றன. இருந்தும் கடந்த காலங்களில் ஏற்பட்ட மோசமான பாதிப்புகளின் தாக்கம் தற்போதும் தொடர்வதாக கூறுகின்றார் சேலத்தைச் சேர்ந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர் பியூஷ்.
முதல்ல பப்ளிக் வந்து ரொம்ப ரொம்ப எரிச்சியா இருந்ததுனால அவங்க ஒன்றும் டேஞ்சர்ஸும் தெரியாமல் இருந்தது பப்ளிக்கு. இவ்வளோ டேஞ்சரஸான பிளான்ஸ் வருதுன்ட்டு, இவ்வளோ டேஞ்சரஸான இவங்க ப்ராசஸ் இருக்கும், இந்த கெமிக்கல்ஸ்னால இவ்வளோ பாதிப்பு இருக்குன்ட்டு மக்களுக்கு தெரியாதனால ஒரு டைம் இருந்தது. 2004 ஒரு ஹைகோர்ட் ரிட்டையர்ட் ஜட்ஜை கூப்பிட்டோம், அக்பர் பாஷா கத்ரின்ட்டு அவரை கூப்பிட்டு ஒரு இந்தியன் பீப்புள் ட்ரிபியூனல்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ண வச்சோம். அங்கே இருக்க ஆய்வு பண்ணி, கெமிக்கல் அனாலிசிஸ் பண்ணி, ஏர்ல இருக்கிற பல்யூட்டன்ஸ் அனாலிசிஸ் பண்ணி, அண்ட் தட் வாஸ் அ வெரி ஷாக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஒரு கேன்சர் காசிங் கெமிக்கல்ஸ் எல்லாம் ரொம்ப ஹியூஜா கலந்துருந்தது காத்துல, அந்த தண்ணியில சைனைடே கலந்த ஆய்வுல தெரிய வந்தது. ஸோ ஆஃப்டர் தட் இந்த ரெகுலர் ப்ரெஷர் பில்டப் பண்ணதுல வந்து டைரக்டா தண்ணியை கொட்டுறது நிறுத்தியாச்சாங்க. அதுல வந்து எந்த மாற்று கருத்து இல்லை. கிரவுண்ட் வாட்டர்ல இருந்து போற அந்த கண்டாமினேஷன் இருக்கு பாருங்க, அதை ரெமிடியேட் பண்ணியே ஆகணுங்க. ரெமிடியேஷன் ப்ராசஸ் இன்னும் வரல.
நச்சுமிக்க ரசாயன ஆலை கழிவுகளை சுத்தப்படுத்துவது தொடர்பாக மேட்டூரில் தேவைப்படும் அளவுக்கு மாற்றங்கள் நிகழவில்லை என்று சுட்டிக்காட்டுகின்றார் சென்னையைச் சேர்ந்த பேராசிரியர் ஜனகராஜன்.
மேட்டூர்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து கெமிக்கல் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு. அதுக்கு அது வந்து ரொம்ப ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினால அங்க பெரிய போராட்டம்லாம் நடந்தது. இன்னைக்கு வந்து அந்த மேட்டூர் சைடுல இருக்கிற அந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து டைரக்டா தண்ணி எடுத்து டைரக்டா ரிவர்லேயே விட்டுட்டு இருக்காங்க, அன்ட்ரீட்டட் சீவேஜ். அது வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது.
மேட்டூர் அணையின் நீர்மட்டத்தின் ஏற்ற இறக்கங்களை பொறுத்து இங்கு வருகின்ற சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையும் மாறுபடுகிறது. சுற்றுலா பயணிகளை நம்பி செயல்படும் கடைகள் விடுதிகள் காரணமாகவும் காவிரி பாதிக்கப்படுகிறது.
கழிவு பிளாஸ்டிக் குப்பைகள் நிறைய இருக்கு இந்த இதுக்குள்ள.
யார் போடுறாங்க? அத
பொதுமக்களும் போடுறாங்க, இந்த கடை இதில் யூஸ் பண்ணுறவங்களும் போடுறாங்க, சுற்றுலா பயணிகள் மற்றும் இங்கே இருக்கிற கடை பராமரிப்பு சரியில்லாததுனால போடுறவங்க இருக்காங்க.
ஏன் அந்த விழிப்புணர்வு இல்லையா?
இருக்கே, இருந்தாலும் இங்கே மேட்டூர் இதுக்குள்ளே வந்து நகராட்சி அந்த நிர்வாகம் இன்னும் கொண்டு வரல, அந்த விழிப்புணர்வு இதை வந்து வெளிப்படுத்தலை. சுற்றுலாதாரத்தில் முக்கியமாக வெளிப்படுத்துகிற இதில் வந்து அவங்க இன்னும் விளம்பரம் இது பண்ணல அதிகம்.
யூஸ் பண்ணிட்டு தாங்க இருக்கிறோம், துணி துவைக்கிறதுக்கு வரோம், நாங்கள் இங்கே தான் குடியிருக்கிறோம். எல்லாம் இந்த நிறையா ஜனங்கள்லாம் வரதுனால இந்த மீன் வெட்டுற அந்த இது கலீஜெல்லாம் கொஞ்சம் வரதுனால தண்ணி கம்மியாக ஸ்மெல் வர ஆரம்பிச்சுக்குது, எல்லாம் சாக்கடை தண்ணி கலக்குது, எல்லா பிரச்சனைகளும் இருக்க தான் செய்யுது.
மேட்டூரை தாண்டி ஈரோடு மாவட்டத்திற்கு வரும் காவிரியில் பவானியும் நொய்யல் ஆறும் சங்கமிக்கின்றன. அதிக அளவு சாய கழிவு நீரை எடுத்து வரும் இந்த இரு துணை ஆறுகளின் நிலை குறித்து வரும் பகுதிகளில் பார்ப்போம்.
பொன்னி நதி 2 பாகம் கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர் சுவாமிநாதன்.
நேயர்களே, இன்றைய தமிழோசை நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகின்றது. மீண்டும் வழக்கம் போல் நாளை சந்திப்போம். வணக்கம்.